கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை நம்முடைய சியோன் இன்டர்நேஷனல் செமினரிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு ஒரு புதிய அசைன்மெண்ட் கொடுக்க விரும்புகிறேன். நம்முடைய பாடத்திற்காக ஒரு நோட்டு போட்டு வைத்திருக்கிறீர்கள் அல்லவா, அதை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் இன்றைய தேதியை போட்டு நீங்கள் கேட்கும் இந்த பாட தலைப்பையும் எழுதிக் கொள்ளுங்கள். புதிதாக இதில் கற்றுக்கொண்ட 5 காரியங்களை 5 வரிகளில் எழுதி வைத்துக் கொண்டு நாங்கள் கேட்கும்போது அதை செராக்ஸ் எடுத்து எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். இதற்கும் மதிப்பெண் உண்டு. இன்றைய பாடத்தை உங்களுக்கு தேவ கிருபையோடு போதிக்கிறவர் பேராசிரியர் டாக்டர் ரமேஷ் ஜோஷ்வா அவர்கள்.
கிறிஸ்துவுக்குள்ளே சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நாளிலும் கூட வேதாகம விளக்கவியல் பாடத்திலே நாம் எவ்விதமாக உருவகத்தை சொல்லர்த்தத்தை கவனிக்க வேண்டும் என்றெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த நாம் தொடர்ந்து அதை எந்த அளவுக்கு கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று ஒரு காரியத்தை கடந்த வகுப்பின் இறுதி பகுதியிலே சிந்தித்துக் கொண்டிருந்தோம். நாம் வேத பகுதியை கூர்ந்து கவனிக்க வேண்டும், பிறகு அதை விளக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இரண்டாவது காரியமாய் இந்த நாளிலே சிந்திக்க ஆரம்பித்து தொடர்ந்து சில காரியங்களை பார்க்க இருக்கின்றோம். நாம் கூர்ந்து கவனிப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் கடந்த வகுப்பில் நாம் சிந்தித்தோம். மிக கவனமாய் வாசிக்க வேண்டும், திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும், அதை மிக கவனமாக நம் வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், இப்படியெல்லாம் நிறைய காரியங்களை நம்ம சிந்தித்தோம். அது எந்த அளவு அர்த்தத்தை தருகிறது மட்டுமல்ல, வேத வெளிச்சத்தில் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்றெல்லாம் நம்ம படித்தோம். அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று பார்த்தோம். இப்பொழுது அதை எவ்விதமாக விளக்கப்படுத்தப் போகிறோம் என்று பார்க்க இருக்கின்றோம். நாம் இவ்விதமாக கூர்ந்து கவனித்த பிறகு நாம் இப்பொழுது விளக்கப்படுத்த ஆரம்பிக்கின்றோம் வேத வசன பகுதியை. அந்த குறிப்பிட்ட பகுதி, அந்த பகுதி எந்த அளவிற்கு அதில் சொல்லப்பட்ட வரலாற்றுக்கு கலாச்சாரத்திற்கு அதே போல இலக்கிய நடையிலே பொருந்துகிறது என்று சொல்லி நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். அப்போ இப்போ வேத பகுதியை எடுத்துக்கொண்டு அதன் வரலாற்றை கலாச்சாரத்தை அந்த இலக்கிய நடையை பார்க்க ஆரம்பிக்கின்றோம். மட்டுமல்ல, அந்த பகுதியில் அதில் இருக்கிறவர்கள், குறிப்பாக அந்த வேத பகுதியை எழுதியவருக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு, அதே போல அந்த பகுதியை எழுதியவருக்கும் உலகத்திற்கும் உள்ள தொடர்பு போன்றவற்றை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். மட்டுமல்ல, அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிறவர்கள் எவ்விதமாக செயல்படுகிறார்கள் என்றும் அவர்களுடைய செயல்பாட்டை உன்னித்து கவனிக்கின்றோம். இதற்கு பின்பதாக நாம் வார்த்தைகளை ஒப்பிட்டு பார்க்கிறோம். அதனுடைய மைய கருத்துகளை மற்ற வேத பகுதியில் உள்ள வசனங்களோடு, மைய கருத்துகளோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். அதே போல வாக்கிய நடை, அதனுடைய அழகு போன்றவற்றை நாம் மற்ற வேத பகுதியோடு ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இதை தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட வேத பகுதி அல்லது அந்த வேத புத்தகத்தில் உள்ள ஒரு புத்தகம், மத்தேயு மார்க்கு என்று எடுத்துக் கொள்ளுங்களேன். இந்த குறிப்பிட்ட புத்தகம் அதனுடைய கலாச்சார பின்னணிய விதமாய் காணப்படுகிறது என்று நாம் அதை குறித்து அதிகமாய் சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். இவ்விதமாய் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது நாம் அந்த காலகட்டத்தில் உள்ள கலாச்சாரத்தை அதிகமாய் நாம் உணர்ந்து அதை படிக்கும் பொழுது நாம் இப்பொழுது தெளிவான விளக்கத்தை அந்த குறிப்பிட்ட வேத புத்தகத்திற்கு, குறிப்பிட்ட வேத பகுதிக்கு நம்மால் கொடுக்க முடியும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, இவ்விதமாக வேதத்தை கூர்ந்து கவனித்து பின்பதாக வேதத்தை விளக்கப்படுத்த ஆரம்பிக்கின்றோம். இதற்கு பின்பதாக நாம் அதை வாழ்வில் நடைமுறைப்படுத்தி பார்க்க இருக்கிறோம். அப்ளிகேஷன் என்ற பகுதிக்கு இப்பொழுது வருகிறோம். இதை நான் ஏற்கனவே கூறியது போல வேதாகமம் என்ன நோக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது அந்த வேத புத்தகத்தை, அந்த வேத பகுதியை எழுதிய அந்த ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர் அந்த தீர்க்கதரிசியை கொண்டு எழுதினாரே, அதனுடைய சரியான அர்த்தம் என்ன, அந்த சரியான அர்த்தம் இப்பொழுது எவ்வாறு என் வாழ்விற்கு பொருந்துகிறது, உங்கள் வாழ்விற்கு பொருந்துகிறது என்று பார்க்கிற இடம்தான் நடைமுறைப்படுத்துகிற பகுதி, அப்ளிகேஷன். நாம் இந்த குறிப்பிட்ட பகுதியை நம்முடைய வாழ்விற்கு நடைமுறைப்படுத்தும் முன்னர் நாம் ஒவ்வொருவரும் அந்த வசனத்தை, அந்த வேத பகுதியை நன்கு கூர்ந்து கவனித்து அதை விளக்கப்படுத்தி பின்பதாக நம் வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். வாழ்வின் சூழ்நிலையோடு அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதனுடைய அர்த்தத்தின் மீது நம்முடைய தியானத்தை வைக்க வேண்டும். பிறகு அதை நடைமுறையில் செயல்படுத்தி காண்பிக்க வேண்டும். இதுதான் நடைமுறை பகுதி என்று ஆசிரியர்கள் கூறுகிறாங்க. இதற்கு நீங்கள் ஒரு 9 கேள்விகளை கேட்டு சிந்திக்க முடியும். எவ்விதமாய் வேத பகுதியை என் வாழ்விற்கு, உங்கள் வாழ்விற்கு நடைமுறைப்படுத்த முடியும்? முதலாவது கேள்வி, நான் பின்பற்ற வேண்டிய ஏதாவது மாதிரி இதில் சொல்லப்பட்டிருக்கிறதா? இரண்டாவது, நான் விட வேண்டிய பாவம் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறதா? அடுத்து 3வது கேள்வி, நான் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய வாக்குத்தத்தம் இதிலே இருக்கிறதா? அடுத்த கேள்வி, நான் சொல்ல வேண்டிய ஜெபம், ஜெப குறிப்பு இதிலே இருக்கிறதா? அடுத்து, நான் கீழ்ப்படிய வேண்டிய கட்டளை இதிலே சொல்லப்பட்டிருக்கிறதா? அடுத்து, இதிலே எனக்கு நிபந்தனை ஏதும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அதுக்கு அடுத்த கேள்வியாக, மனப்பாடம் செய்ய வேண்டிய வார்த்தைகள், வசனம் இதிலே இருக்கின்றதா? அடுத்த கேள்வி, இதிலே என் தவறு ஏதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதா? அடுத்து, நான் சந்திக்க வேண்டிய சவால் ஏதும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதா? இவ்விதமாக 9 கேள்விகளை நீங்கள் கேட்டு ஒரு வேத பகுதியில உங்கள் வாழ்வுக்கு நடைமுறைப்படுத்தி பாருங்கள். வேதம் உங்களுக்கு சொந்தமாக மாறும். பிரியமானவர்களே, நாம் விவிதமாக வேத வார்த்தைகளை, நாம் அதன் அர்த்தத்தை பார்த்து பிறகு அதை நம்முடைய வாழ்விற்கு கொண்டு வருகிற இடத்தை பற்றி இந்த முறை சொல்கின்றது. சரி, நாம் வேதாகமத்தை எவ்விதமாக சொல் அர்த்தத்தை, உருவக அர்த்தத்தை பார்க்க வேண்டும், அதை எவ்விதமாக கூர்ந்து கவனித்து விளக்கப்படுத்தி வாழ்வுக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நாம் பார்த்தோம் இதுவரை. தொடர்ந்து இன்னும் சில காரியங்களை நான் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். அதாவது, வேதத்தை நாம் விளக்கப்படுத்தும் போது நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான காரியங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? அதை சரியாக விளக்கப்படுத்தி மற்றவர்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் இப்பொழுது நான் கூறுகின்ற காரியங்களை நீங்கள் கவனமாக கவனித்து அதை உங்கள் வாழ்விலே வேதத்தை வாசிக்கும் போது பயன்படுத்த வேண்டும், மற்றவர்களுக்கு விளக்கப்படுத்தும் போதும் பயன்படுத்த வேண்டியது அவசியம். முதலாவது காரியம், வேதத்தை வியாக்கியானம் பண்ணும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது காரியம், வேதமே வேதத்தை விளக்கும்படி விட்டுவிட வேண்டும். அதாவது, வேத வசனத்தை கொண்டு வேத வசனத்தை விளக்கம் கொள்ள வேண்டும் என்ற முதலாவது காரியத்தை நாம் இப்பொழுது சிந்திக்கிறோம். வேத வசனம் பொதுவாக புரிவதற்கு சற்று கடினமானது என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். உண்மைதான், வேதத்திலே சில பகுதிகள் புரிவதற்கு சற்று கடினமானவைதான். அதனால்தான் பேதுரு விதமாய் கூறுகிறார். 2 பேதுரு 3:16 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபங்களை குறித்து அவர் இவ்விதமாக கூறுகிறார். 2 பேதுரு 3:16, எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதியில்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள் என்று பேதுரு பவுல் எழுதிய காரியங்களை பற்றி சொல்கின்றார். அதாவது, சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது, புரிகிறதற்கு கடினமாயிருக்கிறது என்று கூறுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தில சில பகுதிகள் கொஞ்சம் கடினமானவைதான். ஆனாலும் அதை புரிந்து கொள்வதற்கு நாம் மற்ற வேத பகுதியை பார்க்கும் பொழுது அதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். வேதத்தில் ஜோடு வசனம் இல்லாமல் இருக்காது என்று வேதமே சொல்கிறது. ஒரு வசனத்திற்கு இணையான வசனம் வேதத்திலே இருக்கும். அதே அர்த்தம்பட, இல்லாவிட்டால் அதை இன்னும் அதிகமாய் அர்த்தம்பட விளக்குகின்ற வேத பகுதி இருக்கவே இருக்கும் என்பதுதான் வேத வல்லுநர்களின் கருத்து. ஆகவே நாம் வேத பகுதியை பார்க்கும் பொழுது ஒரு பகுதி புரியாவிட்டால் அது இன்னொரு பகுதியை அதே அத்தம்பட விளக்குகின்ற மற்றொரு பகுதியை கண்டுபிடித்து அதை வைத்து விளக்க வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை இப்பொழுது நான் சொல்ல விரும்புகின்றேன். யோவான் 10:15 இவ்விதமாய் சொல்கின்றது, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று கூறுகின்றார். நாம் இந்த பகுதியை பார்க்கும்போது நமக்கு தோன்றும், அவர் தன்னுடைய ஆடுகளுக்காக மாத்திரமே மரிக்க வந்தார். அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதி, குறிப்பிட்ட கூட்டத்திற்காக, இல்லாவிட்டால் கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் மரிக்க அவர் வந்திருக்கின்றார் என்று சொல்லி சிலர் நினைக்கக்கூடும். ஒரு குறிப்பிட்ட குழுவிற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் என்று கூறுகின்ற சில கருத்துக்களும் உண்டு. அப்படிப்பட்ட போதனைகளை வரையறுக்கப்பட்ட பரிசுத்தம் என்று சொல்லி கூறுகின்றனர். அப்படிப்பட்ட போதனையை குறிப்பிட்ட பிரிவினருக்காக, லிமிட்டடா, குறிப்பிட்ட குழுவிற்கு மட்டும் கொடுக்கப்படுகிற பரிசுத்தம் என்ற அர்த்தத்தில் இந்த போதனையை அழைக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல, தன்னுடைய ஆட்டுக்காக மட்டும் மறிக்க அவர் வரவில்லை. அப்போ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் குழப்படியா இருக்குன்னு வைங்களேன், என்ன செய்யணும்? இதை விளக்கப்படுத்துகிற மற்ற வேத வசனங்களை, வேத பகுதியை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இதனுடைய சரியான அர்த்தத்தை பார்க்க முடியும். இப்போ நான் இதை விளக்கப்படுத்துவதற்கு 1 யோவான் 2:2 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், பாருங்கள். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் என்று இங்கு வாசிக்கிறார். அப்போ அவர் தன்னுடைய ஆடுகளுக்காக மட்டும் மரிக்கல, குறிப்பிட்ட குழுவிற்காக, மக்களுக்காக மட்டும் மரிக்கல, சர்வலோகத்திற்காகவும் மரித்தார் என்று இந்த வேதவசனம் சற்று அதிக விளக்கத்தை தருகிறதை பாருங்கள். அப்போ உங்களுக்கு இங்கே ஒரு கேள்வி தோன்றக்கூடும், அதாவது எல்லாருக்காகவும் அவர் பலியானார்னா அப்ப ஏன் எல்லாரும் ரட்சிக்கப்படல அப்படின்னு சொல்லி நமக்கு கேள்வி எழுப்பலாம். இங்கேயும் இந்த வேத பகுதிக்கு நமக்கு பதில் தெரியாம விழிக்கும் போது இப்போ அடுத்து வேதவசனத்தை பார்க்க வேண்டும். நீங்க 1 யோவான் 5:12 நீங்க கொஞ்சம் பாருங்க, நான் 5:11 சேர்த்து வாசிக்கிறேன். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அதே போல யோவான் 1:12 பாருங்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறார். அப்போ அவரை ஏற்றுக்கொண்டாதான் ரட்சிக்கப்படுவோம், அவருடைய பிள்ளைகளாகவும். அப்படி இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை, பிள்ளைகளாகிற பாக்கியம் இல்லை. இப்போ இதை எப்படி நீங்க புரிந்து கொண்டீங்க என்று உங்களுக்கே இப்பொழுது தெரியும். ஒரு குறிப்பிட்ட வசனத்திலிருந்து அர்த்தத்தை நம்ம பார்க்கல, முழு வேதாகமத்தில் உள்ள வசனத்தையும் பார்க்கிறோம், முழு வேத பகுதியினுடைய அர்த்தத்தை இணைத்து பார்க்கிறோம், ஜோடு வசனத்தை கண்டுபிடித்து நம்ம இணைத்து பார்த்தோம், முழு அர்த்தம் வந்துவிட்டது. அப்போ அவர் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்காக மரிக்கல, எல்லாருக்காகவும் மரித்தார். எல்லாருக்காகவும் மரித்தார் அப்படிங்கறதுனால எல்லாரும் ரட்சிக்கப்படலையே, ஏன்? யாரு விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இது பலிக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப வேத வசனத்திலிருந்து தெளிவுபட புரிந்து கொண்டோம். அப்போ வேதத்தை வியாக்கியானம் பண்ணுகிற முறை இப்படியாக இருக்க வேண்டும். வேத வசனம் வேத வசனத்தை வியாக்கியானப்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஒரு வசனத்தை இன்னொரு வசனம் விளக்கப்படுத்தும், அதிக விளக்கத்தை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அடுத்த இரண்டாவது காரியம், நாம் வேதத்தை வியாக்கியானம் பண்ணும்போது அதனுடைய சந்தர்ப்ப சூழலை பார்க்க வேண்டியது அவசியம். இது இரண்டாவது காரியம், மிக மிக கவனமாய் கவனிக்க வேண்டிய காரியம். எந்த ஒரு வசனத்தையும் தனியாக எடுத்துக்கொண்டு நாம் விளக்கப்படுத்த கூடாது. அப்படி விளக்கப்படுத்த முயற்சிக்கும் போதுதான் கள்ள உபதேசங்கள் உருவாகின்றது. அப்போ அந்த வேத வசனம் வந்திருக்கின்ற முன்னும் பின்னும் இருக்கிற பகுதியை பார்க்க வேண்டும். அது எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சூழலில் காணப்படுகிறது, அந்த பகுதியினுடைய முழு பகுதியும் எதை மையப்படுத்தி, எந்த சூழலை மையப்படுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது, அதன் மத்தியில் வருகிற வசனம் அதற்கு ஏற்றதாகத்தானே இருக்கும் என்ற அர்த்தத்திலே புரிந்து கொண்டு நாம் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு அநேகர் இதை செய்யாததினால்தான் தவறு நடந்துவிடுகிறது, வேதம் தவறாய் உபதேசிக்கப்படுகிறது. உதாரணமாக எனக்கும் என் சகோதரனுக்கும் இடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை, ஒரு எடுத்துக்காட்டுக்காக கூறிக்கொண்டிருக்கிறேன். அப்படி கருத்து வேறுபாடு இருக்கும் பொழுது யாராவது ஒரு நபர் என்னுடைய சகோதரனிடமிருந்து வந்து என்னிடத்தில் சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்க தம்பி வேலைக்கே செல்கிறது இல்லை அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு அப்ப நான் சொல்றேன், என் தம்பி வேலைக்கு போக வைக்கணும், அப்படி போகாத பட்சத்தில் 2 அடி கொடுத்தாவது அவனை நான் வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறேன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அப்போ இந்த சூழல்ல நான் எப்படி இந்த பேச்சு ஆரம்பமானது என்பதை நீங்க அர்த்தம் பார்க்கும்போது பார்க்கணும். அந்த நண்பர் சொன்ன வார்த்தைகளை கவனிக்கணும், நான் சொல்கிற வார்த்தையை கவனிக்கணும், எந்த சூழலில் இந்த வார்த்தை வந்ததுன்னு கவனிக்கணும். என் தம்பிக்கு வேலைக்கே போக மாட்டேங்கிறான் அப்படிங்கிற பிரச்சனை அந்த சூழல், அதன் மத்தியில அந்த நண்பர் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அப்படி வேலைக்கு போகலன்னா நான் அவனை 2 அடி அடித்தாவது வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போ இந்த வார்த்தையை மட்டும் வெளியே எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். வெளியே எடுத்து நீங்க சொல்றீங்க, உங்க அண்ணன் உன்னை அடிப்பதற்காக சுற்றி திரிகிறார், உன்னை 2 அடியாவது அடிக்கணும், அப்பதான் என் கோபம் தீரும் அப்படிங்கிற அர்த்தத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு என்கிட்ட கேட்ட அந்த நபர் போய் என் தம்பிட்ட சொன்னாங்கன்னு வைங்களேன், எப்படி இருக்க யோசித்து பாருங்க. முழு அர்த்தமும் அடிபட்டு முழு பகையும் உண்டாகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படித்தானே, நான் எந்த சூழலில் அந்த வார்த்தை சொன்னேன், அது அவர் சரியா சொல்லியிருந்தார்னா வருத்தப்பட மாட்டான் என் தம்பி இல்லையா. இதுதான் அந்த சந்தர்ப்ப சூழலில் கேட்கப்பட்ட கேள்வி, அதுக்கு நான் கொடுத்த பதில், இதை அந்த சந்தர்ப்பத்தோடு இணைத்து பார்க்கும்போதுதான் சரியான அர்த்தமும் வரும், தேவையற்ற பிரச்சனையும் வராம இருக்கும். இதைத்தான் இங்கே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே. இது வேத வல்லுநர்கள் கூறிய கருத்து, ஒவ்வொரு வார்த்தையும் வேத வசனத்தின் ஒரு பகுதி, அந்த வேத வசனம் அந்த குறிப்பிட்ட பகுதியினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது, அந்த குறிப்பிட்ட வேத பகுதி ஒரு குறிப்பிட்ட வேதாகமத்தில் உள்ள புத்தகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது, அந்த குறிப்பிட்ட வேதாகம புத்தகம் முழு வேதாகமத்தின் ஒரு பகுதியாய் இருக்கிறது என்ற ஒரு தொடர்ச்சியை நீங்க கவனிக்கணும். அப்ப முழு வேதாகமத்தின் ஒரு பகுதி தான் வேதாகமத்தில் உள்ள ஒரு புத்தகம், அந்த வேதாகமத்தில் உள்ள ஒரு புத்தகத்தில் இருக்கிற ஒரு பகுதியை தான் நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு வசனத்தில் இருக்கின்ற ஒரு வார்த்தையை தான் இப்ப படிச்சிட்டு இருக்கீங்க. இப்படி தொடர்புபடுத்தி பார்த்தா முழு வேதாகமத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிற கருத்தை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. அப்போ ஒரு வேத வார்த்தை, அது ஒரு வார்த்தையா இருக்கலாம், ஆனா முழு வேதாகமத்தோடு தொடர்புள்ள வார்த்தை என்பதை நீங்க கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சிலர் நினைக்கிறாங்க இது தனி வார்த்தை, இது தனி வசனம் அப்படின்னு சொல்லி சந்தர்ப்ப சூழலை பார்க்காம வேதாகமத்தின் முழு அர்த்தத்தை பார்க்காம நாம விளக்கப்படுத்துவோமானால் தவறு செய்கிறோம். வேதாகமம் உபதேசிக்காத காரியத்தை பிறகு நாம உபதேசித்து கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த இடத்துக்கு போய்விடுவோம். அப்போ முழு வேதாகமத்தையும் பார்க்கணும், அந்த வேதாகமத்தின் ஒரு பகுதியாகிய புத்தகத்தில் உள்ள அர்த்தத்துக்கு அதனுடைய பின்னணியை பார்க்கணும், அடுத்து நாம படிக்கிற பகுதியினுடைய சந்தர்ப்ப சூழலை பார்க்கணும், முன்னும் பின்னும் உள்ள பகுதியை பார்க்கணும், அந்த வசனத்தின் முன் பின் இருக்கின்ற பகுதி என்ன சொல்லுது என்ற அர்த்தத்தில் பார்க்கணும், அது வேத வசனத்தை கவனிக்கணும், அதில் உள்ள வார்த்தைகளை கவனிக்கணும், அதில் உள்ள சொற்றொடர்களை கவனிக்கணும், அதில் உள்ள இலக்கணங்களை நீங்க கவனிக்கணும். இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளவு தூரம் எல்லாவற்றையும் பார்த்து நீங்க படிக்கும் பொழுது வேதத்தை மிக மிக சரியாய் புரிந்து கொள்வீர்கள் பிரியமானவர்களே. நான் இப்பொழுது இதற்கு உங்களுக்கு விளக்கம் தர விரும்புகின்றேன். எடுத்துக்காட்டாக கொலோசெயர் 3:15 வசனத்தை பாருங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவுது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவுது, இந்த வசனம் பொதுவா எதுக்கு சொல்வாங்க அப்படின்னா, தேவ சித்தத்தை அறிவது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்கும்போது, இந்த மாதிரி இருதயத்துல சமாதானம் இருந்ததுன்னா அதுல தேவ சித்தம் இருக்குது என்று அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு கலக்கமா இருக்குன்னா அதுல தேவ சித்தம் இல்ல அப்படின்னு அர்த்தம் என்று விளக்கப்படுத்துவார்கள் பொதுவாக. ஆனா கொஞ்சம் இந்த பகுதியை நீங்க கவனிக்கணும். இங்க அதை பற்றி அவர் சொல்லவில்லை. பவுல் அதை எழுதல. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது அப்படின்னு சொல்லி, நம்ம இருதயத்துல சமாதானம் ஆண்டு கொண்டு இருந்தா அது தெய்வ சித்தம் என்ற அர்த்தத்துல இங்கே ஆவியானவர் இங்கே அவரை ஏவி எழுதவில்லை. நீங்க அதுக்கு முன்ன உள்ள பகுதியை பார்க்கணும். அதுல நீங்க குறிப்பா 12 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை பாருங்க. 12 வசனம் கூறுது, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றிலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இத சொல்லிட்டுதான் பவுல் எழுதுகிறார், ஆவியானவர் ஏவினபடியினால் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவுது என்று 15 வசனத்திலே துவக்கி கூறுகிறார். அப்ப நீங்க கவனிக்கணும், 13 வசனத்திலிருந்து இதை சொல்லிக்கொண்டே வருகிறார். நீங்க ஒருவரை ஒருவர் தாங்கணும், ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து மன்னித்த மாதிரி மன்னிக்கணும். இவை எல்லாவற்றிலும் உங்களுக்கு பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை நீங்க தரித்து கொள்ளணும். அப்பதான் நீங்க இந்த மாதிரி ஒருவரை ஒருவர் தாங்க முடியும், மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதுக்கு மேல ஒண்ணு வேணும். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆண்டு கொண்டு இருந்தாதான் மற்றவர்களோடும் சமாதானமாயிருக்க முடியும் என்ற அர்த்தத்துல பவுல் எழுதுகிறார். அப்ப தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுதுன்னா உங்க இருதயத்துல இருந்தாதான் இந்த பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பு உங்களுக்கு இருக்கும். ஒருவரை ஒருவர் தாங்குவீங்க, ஒருவர் குறைபாட ஒருவர் மன்னிப்பீங்க, கிறிஸ்து மன்னித்த மாதிரி மன்னிக்கிற இடத்துக்கு அப்பதான் வருவீங்க என்று சொல்கிறார். அப்போ இந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்ட தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது என்பதை தூர எடுத்து தனியா நம்ம இன்று அர்த்தம் சொல்கிறோமே அது தவறல்லவா? அப்ப தேவ சமாதானம் இருந்தா அது தேவனுடைய சித்தம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் இல்லாம குழப்படியா இருந்ததுன்னா, ஒரு பயமா இருந்ததுன்னா அது தெய்வ சித்தம் இல்ல அப்படின்னு சொல்கிறது தவறானதொரு போதனையாய் மாறிவிடுகிறது. ஏன்னா ஒரு வசனத்தை நீங்க எடுத்து அப்படி உங்க விருப்பத்துக்கு ஏற்றபடி நீங்க மாற்றினபடியால் அப்படி ஆகிவிட்டது. இந்த இடத்துல நீங்க சிந்திப்பதற்காக நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்க இருதயத்துல சமாதானம் உண்டாச்சுன்னா அது தெய்வ சித்தம், பயமோ கலக்கமோ உண்டாச்சுன்னா அதுல தெய்வ சித்தம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்கிறீங்கன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். யாத்திராகமம் 3-9 வரை உள்ள அதிகாரத்தின் அடிப்படையில மோசையின் சூழ்நிலையில உங்களை வைத்து பாருங்க. என்னுடைய ஜனங்களை அனுப்பிவிடு, அதை போய் சொல்லு பார்வோன் இடத்துல அப்படின்னு சொல்லி கர்த்தர் அனுப்பும் போது மோசைக்கு இருதயத்துல சமாதானமா இருந்ததா பயம் இருந்ததா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவன் பயத்தோடு இருந்தான். அவன் வேற யாராவது நீங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லுகிற இடத்துல அவன் இருந்தான். அப்ப அவன் இருதயத்துல சமாதானம் ஆளல. அவனுக்கு பயமே இருந்தது, கலக்கமே இருந்தது. அப்படி இருந்ததுனால அப்போ இவன் போயிட்டு பார்வோனிடத்துல பேசுவது தெய்வ சித்தம் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் இருதயத்துல கலக்கமும் பயமும் இருந்ததுனால இது தெய்வ திட்டம் இல்லையா? தெய்வ திட்டம் தான். அவனுக்குள்ள பயம் இருந்தது, அவனுக்குள்ள சமாதானம் இல்ல. நான் எப்படி போய் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவன் மறுக்கிற இடத்துல இருக்கிற அளவுக்கு அவன் இருதயத்தில கலக்கமும் பயமும் திகிலும் இருக்கத்தான் செய்தது. அதே போல நீங்க யோசுவா வாழ்க்கை எடுத்துக்கிடுங்களேன். அவனை பார்த்து கர்த்தர் தெளிவா சொல்ல வேண்டியிருக்குது, திகையாதே, கலங்காத, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் அப்படின்னு இவ்வளவு வார்த்தைகள் அவர் சொல்ல காரணம் என்ன? யோசுவாவுக்கு பயம் இருந்தது, திகில் இருந்தது, ஒரு கலக்கம், தயக்கம். Be bold and courage அப்படின்னு தேவன் சொல்ல வேண்டிய அளவிற்கு தைரியமற்றவனா இருந்தான். அதுக்காக யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை மோசேக்கு அடுத்து நடத்துவது தேவ சித்தம் இல்லையா? சித்தம் தானே இல்ல? சோ கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் அநேக ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து விளக்கம் சொல்வதனாலதான் இந்த தவறான உபதேசங்கள் வருவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. இன்னொரு எடுத்துக்காட்ட நான் கூற விரும்புகிறேன். மார்க்கு 4 கலிலேயா கடல்ல 35 வசனத்துல பாக்கிறோம். மார்க்கு 4:35 அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு அவர்களை பார்த்து சொல்கிற தெய்வ சித்தத்தை பாக்கிறோம். தெய்வ சித்தப்படிதான் அவங்க புறப்பட்டு போறாங்க அந்த கலிலேயா கடல்ல.
ஆனா 37வது வசனத்துல பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று பாக்குறோம். அதுக்கப்புறம் 40வது வசனத்துல இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறாரு, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று அப்படின்னு கேட்கறத பாக்குறோம். 41 அவர்கள் மிகவும் பயந்து அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவர்கள் தேவ சித்தத்துக்கு புறம்பேயா பயணப்பட்டாங்க. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னது தேவ சித்தம், அந்த சித்தத்தின் அடிப்படையில தானே போறாங்க. பிறகு ஏன் பயம் வந்தது, பிறகு ஏன் கலங்கினார்கள், திகில் வந்தது? அப்போ ஒன்று புரிந்து கொள்ளணும், ஒரு வசனத்தை வைத்துக் கொண்டு நாம வேதாகமத்தின் முழு அர்த்தத்தை புரட்டிவிடக் கூடாது. இப்ப நான் சொல்லிக் கொண்டிருக்கிறதுல இருந்து நீங்க புரிந்திருப்பீங்க. பாருங்க, ஒரு வசனத்தை எடுத்து சமாதானமா இருந்து அது தெய்வ சித்தம், பயமும் கலக்கமும் வந்ததுன்னா அது தெய்வ சித்தம் இல்ல அப்படின்னு சொல்கிற உபதேசத்தை நான் விளக்கி கொண்டிருக்கிறேன். அது சரியில்லை அப்படித்தானே? ஒரு வசனத்தை எடுத்து வைத்து விளக்குகிறது சரியில்லை. பயமுத்துகளும் நம் இருதயத்தில் வருகிறது இயற்கை, அதுக்காக அது தெய்வ சித்தம் இல்லைன்னு சொல்லாதீங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, தெய்வ சித்தம்னா அது அப்படியே கரெக்டா நடக்கும், தெய்வ சித்தம் இல்லைன்னா அதுல குழப்படி வந்துடும், தடை வந்துடும், சாத்தான் தடை பண்ணி போட்டுருவோம், அப்ப அது சாத்தானுடைய திட்டம் என்ற அர்த்தம் அப்படின்லாம் சொல்றாங்க. அதாவது ஒரு திட்டத்தில் எதிர்ப்போ தடையோ முட்டுக்கட்டையோ வந்ததுன்னா அது தெய்வ திட்டம் இல்ல, அது சாத்தானுடைய திட்டம், ஆகவே அதை பின்வாங்கிருங்க அப்படின்னு சிலர் சொல்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி இல்ல, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன கர்த்தர் அந்த திட்டத்துக்கு எதிராகவா பிசாசம் வந்தா, இல்லட்டா தெய்வ திட்டம் இது இல்லையா, சாத்தான் கொடுத்த திட்டம் ஆயுது? அதாவது முற்றிலும் நம் வேதவசனத்தை அப்படியே நம்ப வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, இன்னைக்கு சாத்தான தான் முக்கியமான இடத்துல வைக்கிறாங்க. கர்த்தர் பெரியவர் வல்லவர் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா தேவனால் சர்வ வல்லமையுள்ள காரியத்தை செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள். பிசாசுக்கே அதிக வலிமை உண்டு என்று சொல்கிற இடத்துல இன்று கிறிஸ்தவம் இருக்கிறது. அதான் வசனத்தில் ஏற்பட்ட குழப்படி. பிரியமானவர்களே, அப்ப நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம் இதுதான், வேத வசனத்தின் முழு பகுதியை பாருங்க, முன்னும் பின்னும் உள்ள இல்லட்ட அந்த ஒரு பகுதி குறிப்பிட்ட இடத்தில் ஆரம்பமாகி முடிவுக்கு வருகிற அந்த சம்பவம் முழுவதையும் பாருங்க. அதுல ஒரு பகுதி தான் ஒரு சொற்றொடர், ஒரு வசனம், அதில் உள்ள வார்த்தை. அப்ப அந்த முழு வசனத்துக்கும் இல்லட்ட முழு பகுதிக்கும் அந்த வசனம் அர்த்தமுடையதாகத்தான் இருக்கும், பொருந்துகிறதாகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு விளக்கப்படுத்தி பாருங்கள். வேதம் சரியாக உங்களால் விளக்கப்படும், அதிலே கர்த்தர் மிக்க மகிழ்ச்சி அடைவார் என்பதிலே சந்தேகமில்லை. நாம் பிரியமானவர்களே, நாம் இப்படியாக அநேக எடுத்துக்காட்டுகளை கூற முடியும். அப்ப வேத வசனத்தின் சந்தர்ப்ப சூழலை பார்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. முன்னும் பின்னும் உள்ள அந்த பகுதி முழுவதுக்கும் உள்ள சந்தர்ப்பத்தை சூழ்நிலையை வைத்து விளக்கம் கொடுக்க வேண்டும். அடுத்து 3வது காரியம், வேதத்தை வியாக்கியானம் பண்ணும் பொழுது நாம் வேதத்தில் எதையோ கண்டுபிடிக்கப் போவது போல வியாக்கியானம் பண்ணக்கூடாது, இல்லாவிட்டால் நம்முடைய விளக்கம் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வியாக்கியானம் பண்ண கூடாது. ஏன்னா நம்ம வேத வசனத்தை விளக்கம் கொள்ளதான் விரும்புகிறோமே ஒழிய அதுல எப்படியாவது ஆழமான அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல நம்ம வியாக்கியானம் பண்ணுவது அநேக தவறான ஒரு விளக்கத்துக்கு கொண்டு போய் விடுகிறத நீங்க காண முடியும். இல்லட்ட உங்க விளக்கம் வித்தியாசமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வியாக்கியானம் பண்ண முயற்சிக்கும் போதும் புதிய கருத்தை நீங்க அதுல ஏற்றி பேசுவீங்க. கேட்க நன்றாகத்தான் இருக்கும், புதிய கருத்தா கூறுகிறாரே, நான் இந்த மாதிரி பிரசங்கத்தை இதுவரை கேட்கல அப்படின்னு சிலர் உங்களை பார்த்து சொல்லக்கூடும். ஆனா நீங்க ஒன்னு செய்கிறீங்க, தப்பாக விளக்கம் கொடுக்கறீங்க. இப்படி இருக்கும்னு சொல்லி நீங்களாகவே ஒரு வியாக்கியானம் பண்ணி ஒரு தவறான விளக்கத்தை கொடுத்து விடுவீங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாய் நம்ம வேதத்தை வியாக்கியானம் பண்ணுவதின் குறிக்கோளை சரியாக அறிந்து செய்யணும். அப்ப உங்க குறிக்கோள் வேதத்தை விளக்கப்படுத்துவது தானே ஒழிய அதனுடைய ரகசியத்தை கண்டுபிடிக்க போறேன் இல்லட்ட வித்தியாசமான விளக்கம் கொடுக்க போறேங்கிறது நோக்கமாயிருக்க கூடாது. ஏன்னா வேதத்தை கர்த்தர் மறைப்பதற்காக தரல, யாருக்குமே புரியாம அப்படியே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வேதத்தை கர்த்தர் தரலங்கிறத ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் அதை விளக்கப்படுத்த தான் விரும்புகிறார், அதை தெரியப்படுத்த தான் இவ்வளவு எளிமையாக வேதத்தை நமக்கு தந்திருக்கிறார். அது ஒரு மந்திர புத்தகமோ ஒரு மாயாஜால புத்தகமோ அல்ல, அது ஒரு மறைக்கப்பட்ட புத்தகம் அல்ல, அது தானாகவே அதன் அர்த்தம் வெளிப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட புத்தகம். நம்முடைய தேவன் குழப்பத்திற்கு தேவன் அல்ல, அவர் தெளிவுக்கு தேவனாயிருக்கிறார். அதான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்க இருங்கன்னு சொல்லி நம்மை பார்த்து கூறுகிறார். தெளிந்த புத்தியாய் இருக்க விரும்புகிற தேவன் உங்களுக்கு தெளிவாகத்தானே வேதத்தை கொடுக்க விரும்புவார். குழப்படியாகவோ மறைவாகவோ அதுல நீங்க இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் சொல்லி சந்தேகப்படுகிற வகையிலோ ஒரு குழப்பமான தெளிவற்ற நிலையில வேதத்தை கொடுக்க நிச்சயமாய் தேவன் விரும்ப மாட்டார். அதே போல இன்னொரு காரியம், அவர் மறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பேசல, எல்லாரும் புரிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்றுதான். பரிசுத்த ஆவியானவர் தேவ மனிதர்களை கொண்டு தீர்க்க தரிசிகளை கொண்டு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். ஆகவே நம்ம புரிந்து கொள்ளணும், வேதம் தெளிவாக வெளிப்படையான அர்த்தத்தை உடைய வார்த்தைகளை உள்ளடக்கியதாய் இருக்கிறது. அதாவது வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சாதாரண அர்த்தத்தோடு தெளிவான அர்த்தத்தோடு புரிவதற்காக தேவனால் பயன்படுத்தப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறது. அதை வாசிக்கும் பொழுதே உங்களுக்கு புரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஆவியானவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ தேவன் இவ்வளவு தெளிவாக கூறியிருக்க இன்று அநேகர் அதுல வேறு அர்த்தத்தை கண்டுபிடிக்கதான் ரொம்ப விரும்புகிறாங்க. இதுல ஆழமான கருத்து பொதிந்து கிடக்கிறது, இதுல மறைந்திருக்கிற சத்தியத்தை நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆழம் ஆழம் என்று இன்று அநேகர் பல குழப்படிகளை உண்டாக்கி வைத்து விட்டார்கள். அது நீங்கள் அறிந்த விஷயம்தான். அப்ப தேவன் ஒரு சாதாரண மனிதனும் படிக்க தெரிந்த வாசிக்க தெரிந்த ஒருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார். வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அதை படிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமா விளங்க பண்ணுகிறார். அத அந்த வசனத்தினால் விசுவாசத்தை தூண்ட விரும்புகிறார். அந்த விசுவாசத்தினாலே ரட்சிக்கவும் விரும்புகிறார். இது நடக்கத்தான் தேவன் விரும்புகிறார். வேதத்தை மறைத்து வைத்து யாருமே ரட்சிக்கப்படாம இருக்கணும் என்ற நோக்கத்தில் தேவன் இந்த வேதாகமத்தை தரவில்லை. ஆகவே வேதம் சொல்கிற பயன்படுத்தி இருக்கிற அந்த வார்த்தைகளின் சாதாரண அர்த்தத்தை தாண்டி நம்ம ஆழம் ஆழம் வித்தியாசம் என்று பார்க்க கூடாது. ஆழமான அர்த்தம், வித்தியாசமான அர்த்தம், வினோதமான முறையில் இந்த வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்தியிருக்கிறார் என்று நாம் தேடி அலையும் போது நேரடியாக கர்த்தர் கொடுத்த அநேக அர்த்தத்தை நம்ம விட்டு விடுவோம். நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா விளக்கப்படுத்த ஆரம்பித்திருக்கிறேன். வேத வல்லுநர்கள் சொன்ன கருத்தை தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு வார்த்தையினுடைய சொல்லர்த்தத்தை பார்க்கணும், சில வார்த்தைக்கு உருவகர்த்தம் இருக்குது. அப்போ உருவகர்த்தம் கொடுக்க வேண்டிய இடத்துல உருவகர்த்தத்தை கொடுத்து பார்க்கணும், நேரடியாக உள்ள சாதாரண அர்த்தத்தை பார்க்க வேண்டிய இடத்துல சொல்லர்த்தத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதான் சொல்லிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். இந்த வித்தியாசமான ஆழமான அர்த்தம் என்று யார் போதிக்க செல்கிறார்களோ அவர்கள் பெரும்பாலும் கள்ள உபதேசத்தை செய்து விடுகிறார்கள். இதை நீங்க கவனிக்கணும், கவனமா ரொம்ப ஜாக்கிரதையா இவர்களை குறித்து இருக்கணும். ஒரு நல்ல வேதாகம ஆசிரியர் பைபிள் டீச்சர் வேதத்தை இப்படி ஆழம் இல்லட்ட ரொம்ப வினோதம் அப்படின்ற அர்த்தத்துல உங்களுக்கு சொல்லித்தர மாட்டார். ஆனா ஒரு சரியான பைபிள் டீச்சரா இல்லாதவர்கள், வேதாகம ஆசிரியரா இல்லாதவர்கள் தங்கள் இஷ்டம் போல விளக்கம் கொடுத்து ஆழம் வித்தியாசமானது அப்படிங்கிற அர்த்தத்தில் கொடுத்து மக்களை குழப்புகிறார்கள். அது சிலருக்கு ஒரு வழி கேட்பதற்கு ரொம்ப இனிமையா இருக்கிறது. சிலர் அப்படி விரும்புகிறாங்க, எந்த ஊழியரும் கொடுக்காத ஒரு பிரசங்கத்தை நான் கொடுக்க போறேன் என்ற ஆவல்ல சிலர் அவிதமா செய்கிறாங்க. அப்படிப்பட்ட விதத்தில் செயல்படுகிறவர்கள் நிச்சயமா அவர்கள் அந்த வேதாகம ஆசிரியர்கள், அதாவது பரிசுத்த ஆவியானவர் இந்த தீர்க்கதரிசிகளை கொண்டு வேதாகம ஆசிரியர்களை கொண்டு என்ன நோக்கத்தோடு கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை நீங்க தவற விட்டு விடுவீங்க. அத நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஆழம் வினோதம் இல்ல வித்தியாசமான முறையில பிரசங்கம் கொடுக்க போறேன்னு யார் முயற்சிக்கிறாங்களோ அவர்கள் வேதத்தின் உண்மையான அர்த்தத்தை தவற விட்டு விடுவார்கள். வேதாகம ஆசிரியர்கள் சொல்ல வந்த கருத்தை விட்டுவிட்டு அவர்கள் தாங்கள் விரும்பின கருத்தை அதன் மேல் ஏற்றி பேசுவார்கள் என்பது உண்மை. ஆகவே வேதத்துக்கு புதிய வித்தியாசமான வினோதமான அர்த்தம் கொடுக்கிறது எல்லாமே நிச்சயமாய் தவறானதாகவே இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அப்போ ஒரு வேதாகம வியாக்கியான கலையை படிக்கிற ஒரு மாணவன் மிகச் சரியான விளக்கத்தை வேதாகமத்துக்கு கொடுப்பான். நீங்க அப்படி கொடுக்க விரும்பிதான் இந்த வேதாகம கல்லூரியில படித்துக் கொண்டு இந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது நல்ல விஷயம். சரியான விளக்கத்தோடு வேதத்தை படிங்க, சரியான விளக்கத்தோடு மற்றவர்களுக்கு விளக்கப்படுத்தி சொல்லுங்க. அதுதான் ஆசீர்வாதம். இந்த இடத்துல நீங்க ஒன்னு கவனிக்கணும், சிலர் முத முறையா சில சத்தியத்தை கேட்பாங்க, அது அவங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அவங்க அதுவரை அந்த சத்தியத்தை கேட்கல, ஆகவே அது வித்தியாசமா இருக்கும், அது புதிய கருத்தா அவங்களுக்கு இருக்கலாம். சோ இந்த புதிய கருத்தை சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லல, இல்லட்ட வேதாகம வல்லுநர்கள் சொல்லல. எல்லா சத்தியங்களும் எல்லாரும் புரிந்ததா இருக்காது. சோ ஒவ்வொரு முறை ஒவ்வொரு வேதாகம விளக்கத்தை வேதாகம விளக்கவியலின் அடிப்படையில் விளக்கப்படுத்தும் பொழுது கூட சில காரியங்கள் உங்களுக்கு வித்தியாசமானதாக வினோதமானதாக புதிதாக தோன்றலாம், அது சரிதான். ஆனா அதே வேளையில உங்க நோக்கம் இப்படிப்பட்டதா இருக்கக்கூடாது, நான் வினோதமாகவும் வித்தியாசமாகவும் ஆழமாகவுமே பேசணும் அப்படிங்கறதுக்காக நீங்க வேதத்தை வியாக்கியானம் பண்ணினீங்கன்னா நீங்க அநேக இடங்களில் தவறு செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்தை தான் நான் இப்பொழுது உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். அப்ப உங்களுடைய முக்கியமான நோக்கம் எப்படி இருக்கணும், வேதாகம விளக்கவியல் படிக்கிற மாணவராகிய உங்கள் நோக்கம் எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த வேத வசனம் சொல்கிற சாதாரண எளிமையான நேரடியான அர்த்தத்தை நான் கண்டுபிடிக்கணும், அதை நான் புரிந்து என் வாழ்க்கையில பின்பற்றணும், மட்டுமல்ல அந்த வேதாகம பகுதியை எழுதிய ஆவியானவர் அந்த தீர்க்க தரிசியை கொண்டு வேதாகம ஆசிரியரை கொண்டு என்ன நோக்கத்தோடு கூறினாரோ அதே அர்த்தத்தை சரியாக நான் புரிந்து மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லணுங்கிறது உங்க நோக்கமா இருக்கணும். இதை விடுத்து புதிதாக குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன், வேதாகம கல்லூரி பயில விரும்பாதவர்கள் தான் தங்கள் இஷ்டம் போல விளக்கப்படுத்த விரும்புகிறாங்க. அவங்க அப்படி சொல்லும் போது அவர் ஒரு பெரிய பிரசங்கியாராய் தெரியும் பாருங்க. ஓ, என்ன ஆழமாக பேசுகிறார், இது அதை குறிக்கிறது, அது இதை குறிக்கிறது என்று சொல்லி வேதம் அந்த நோக்கத்தோடு சொல்லாத காரியத்தையும் எடுத்து சொல்லி அதை லிங்க் பண்ணும்போது சரியாதான் தோணுகிற மாதிரி இருக்கும். ஆனா கவனித்து பார்க்கும்போது உண்மையான அர்த்தம் அதுவல்ல என்றுதான் நான் ஒவ்வொரு எடுத்துக்காட்டாய் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நான் கொடுத்து வருகிறத நீங்க கவனித்துக் கொண்டு வருகிறீங்க, உங்களுக்கே தெரியும். அப்ப முழு வேதாகமத்தின் அர்த்தத்துக்கு வாருங்க, பகுதியை சந்தர்ப்ப சூழலை பாருங்க என்று சொல்லி கூறிக்கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த மனைவி காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய கிருபையோடு நேரமாகிவிட்டதால் நான் இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். வருகிற நாளிலும் இந்த மனைவி காரியத்தை பயில இருக்கின்றோம். மூன்று காரியத்தை இன்று நான் இறுதிப்பகுதியிலே கூறிக்கொண்டிருந்தேன். எவ்விதமாக ஒரு வேதாகம விளக்கவியல் பாடத்தை பயில்கின்ற மாணவர் எவ்விதமாக வேதாகமத்தை வியாக்கியானம் பண்ண வேண்டும், அப்பொழுது எதை கவனித்து செய்ய வேண்டும் என்று மூன்று முக்கியமான நியதியை நான் உங்களுக்கு கூறிக்கொண்டிருந்தேன். அதுக்கு முன்னையும் நாம எப்படி வேதாகமத்தை கூர்ந்து கவனிக்கணும், அதுக்கு எப்படி விளக்கப்படுத்தணும், வேதத்தை எப்படி நம்முடைய வாழ்வுக்கு அதை நாம உரியதாய் மாற்ற முடியும், நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்துட்டு தான் இந்த மூன்று முக்கியமான காரியத்தையும் பார்த்தோம். ஒவ்வொரு பாடமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம், ஆகவே நல்ல கவனமா கவனிங்க, மீண்டும் மீண்டும் கேளுங்க. இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்வின் அடித்தளத்தை மீண்டும் சரிபடுத்தி தருகிற ஒரு பாடம். இதுவரை ஒருவேளை நம்ம தப்பாய் கற்றுக்கொண்டோம் வேதத்தை, சிலர் சரியாதான் கற்றிருப்பீங்க, ஆனாலும் இன்னும் சரியாய் கற்றுக்கொள்வதற்கு இந்த வேதாகம விளக்கவியல் பாடம் உதவி செய்யும், இதனுடைய நியதிகள் உங்களுக்கு உதவியாய் இருக்கும். ஆகவே நீங்க ரொம்ப விருப்பப்பட்டு இதை கேளுங்க, படிங்க, அந்த குறிப்புகளை எடுத்து கவனமாக நீங்க இன்னும் அதிகமாய் பயிலும் போது நீங்க அநேக காரியத்தை ஆவியான ஒரு உதவியோடு கற்றுக்கொள்வீங்க. கத்ததாமே உங்களுக்கு உதவி செய்வார்கள், நிச்சயமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த பாடத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள், கத்தர் உங்களுக்கு இன்னும் அதிகமாக உதவி செய்வார். ஆமென்.
அன்பானவர்களே, நீங்கள் கற்றுக்கொண்ட இப்பாடத்தை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரவும் இறுதியில் நீங்கள் எழுதவிருக்கும் தேர்வுக்கு ஆயத்தப்படவும் சில கேள்விகளை பாடக்குறிப்புகளோடு தருகிறோம். கேள்விக்கான பதில்களை நன்கு கற்றுக்கொண்டு தேர்வுக்கு ஆயத்தப்பட உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.